நியூசிலாந்து கலைக்கவட்டத்தின் சங்கநாதம் பாடலின் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 அலைவரிசையில் செவிசாய்க்க காத்திருக்கும் அன்பு தமிழ் உறவுகளுக்கு சங்கநாதத்தின் காலை வணக்கம்.
அன்பு நேயர்களே, இன்று ஆகஸ்ட் மாதம் 17 திகதி, நமது தமிழுக்கு ஆவணி மாதம் 1 நாள், விளம்பி வருடம் 2018 வெள்ளிக்கிழமை. அடுத்து தொடர்வது தத்துவ நாயகன் திருவள்ளுவரின் திருக்குறள்.
உற்ற நோய் நோன்றல் உயர்குறுகண் செய்யாமை அற்றே தவத்திற்குறு. உற்ற நோய் நோன்றல் உயிர்குறுகள் செய்யாமை அற்றே தவத்திற்குறு.
தனக்கு ஏற்பட்ட துன்பத்தை தாங்குதலும் மற்ற உயிர்களுக்கு துன்பம் செய்யாதிருத்தலும் ஆகிய அவ்வளவே தவத்திற்கு வடிவமாகும்.
நேர்களே, நிகழ்ச்சியின் தொடக்கமாக தமிழே என்ற இனிய பாடல். இப்பாடலை இயற்றியவர் மூன சிவநாதன் அவர்கள். இசையமைத்து பாடியவர் வீரராகவன் அவர்கள். இப்போது மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் பாடலை தனது மழலை குரலில் தருகின்றார் செல்வி பூஜா ரமேஷ்குமார் அவர்கள்.
சுட்டும் விழி சூடர்தான் கண்ணம்மா, சூரிய சந்திரரோ வட்ட கரிய விழி கண்ணம்மா, வான கருமை கொள்ளும் பட்டுக்க
ஊக்குவிக்கும் முகமாக வார வாரம் இளம் தளிர் நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. எனவே அதன் முதல் படியாக இப்போது செல்வி அக்ஷயா கிருஷ்ணகுமார் என்று தன்வினை தன்னை சுடும் என்ற பழமொழிக்கேற்ப கதை ஒன்றை தருகின்றார்.
தன்வினை தன்னை சுடும். ஊர் ஊரில் ஒரு செல்வந்தரிடம் இரண்டு குதிரைகளும் இரண்டு கழுதைகளும் இருந்தன. செல்வந்தர் குதிரைகளையும் கழுதைகளையும் நன்றாகவே பராமரித்து வந்தார். கழுதைகள் இரண்டிற்கும் குதிரைகள் மீது சரியான பொறாமை. குதிரைகள் இரண்டை பற்றியும் எல்லோரும் நல்லபடியாக பேசுவதே கழுதைகளின் பொறாமைக்கு காரணம். குதிரைகள் இரண்டையும் ஓட முடியாதபடி செய்துவிட்டால் செல்வந்தர் அவைகளை விரட்டி விடுவார் என்று கழுதைகள் இரண்டும் நினைத்தன. குதிரைகளை ஓட முடியாதபடி செய்ய அவற்றின் கால்களை முறிக்க கழுதைகள் திட்டமிட்டன. வழக்கமாக குதிரைகள் இரண்டும் மாலை வேளைகளில் மேய்ச்சலுக்கு சென்று விட்டு இருட்டத் தொடங்கியதும் லாயத்திற்கு வரும். எனவே வழக்கமாக வரும் வழியில் குழி தோண்டி அதில் அவைகளை வீழ்த்தி அவற்றின் கால்களை முறிக்க கழுதைகள் திட்டமிட்டன. மாலையில் குதிரைகள் மேய்ச்சலுக்கு சென்ற பின் இரண்டு கழுதைகளும் குழி தோண்டின. சற்று ஆழமானதும் அந்த குழியின் மேல் சிறு குச்சிகளை அடுக்கி குச்சிகளின் மேல் சருகுகளை பரப்பின. இப்போது குழி இருக்கும் இடம் தெரியவில்லை. பின் இரண்டு கழுதைகளும் ஒன்றும் நடவாதது போல் நல்ல பிள்ளைகளாக குதிரைகள் மேயும் இடத்திற்கு சென்றன. அன்று மாலை செல்வந்தர் எங்கோ புறப்பட்டார். அதனால் குதிரைகளை லாயத்திற்கு ஓட்டிச் செல்லாமல் அவைகளை வீட்டு முன்பாகவே இருந்த வண்டியில் கொண்டு போய் பூட்டினான் வேலையால். இதை பார்த்து கொண்டிருந்த கழுதைகளுக்கு ஏமாற்றமாக போய்விட்டது. தாம் நினைத்தது நடக்கவில்லையே என்று கவலைப்பட்டன. அப்போது கழுதைகள் நின்ற இடத்திற்கு சில வேட்டை நாய்கள் பாய்ந்தோடி வந்தன. வேட்டை நாய்கள் தம்மைத்தான் கடிக்க வருகின்றன என்று நினைத்து கழுதைகள் தறிக்கெட்டு ஓடின. தாம் எங்கே ஓடுகிறோம் என்று தெரியாமல் ஓடி குதிரைகளுக்கு தோண்டிய குழியில் விழுந்து தமது கால்களை முறித்து கொண்டன கழுதைகள் இரண்டும். குழந்தைகளே, பிறருக்கு தீங்கு செய்ய நினைத்தால் அது அவர்களுக்கு எதிராகவே திரும்பிவிடும். இதைத்தான் நமது முன்னோர்கள் தன்வினை தன்னை சுடும் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். நன்றி, வணக்கம்.
அடுத்து வருவது பொக்குரங்காவிலிருந்து கவிஞர் மூத்தவனின் கவிதை.
சங்கநாத நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். மறவாதே. ஆக்கம் மூத்தவன், வாசிப்பது பொக்குரங்காரகு. மண்ணில் நடக்க மறந்தாலும், பொன்னை அணிய மறந்தாலும், மனிதனையே நீ மறந்தாலும், மனத்தில் மாண்பு இருக்கு மறவாதே. மண்ணில் நடக்க மறந்தாலும், பொன்னை அணிய மறந்தாலும், மனிதனையே நீ மறந்தாலும், மனத்தில் மாண்பு இருக்கு மறவாதே. காலம் கடந்து உணர்ந்தாலும், காத்து காத்து உலர்ந்தாலும், காலன் வந்து அழைத்தாலும், கலங்கும் கண்ணை காண மறவாதே. காலம் கடந்து உணர்ந்தாலும் காத்து காத்து உலர்ந்தாலும் காலன் வந்து அழைத்தாலும் கலங்கும் கண்ணை காண மறவாதே. பாதை மாறி போனாலும் பணிகள் செய்ய மறுத்தாலும் பெற்ற கடனை கூட மறந்தாலும் பிதிர் கடனை செலுத்த மறவாதே. பாதை மாறி போனாலும் பணிகள் செய்ய மறுத்தாலும் பெற்ற கடனை கூட மறந்தாலும் பிதிர் கடனை செலுத்த மறவாதே. கண்ணில் மாயை தெரிந்தாலும் கையில் கிடைத்து மறைந்தாலும் வாயில் உமிழ உவர்ந்தாலும் உண்மை உள்ளம் காக்க மறவாதே. கண்ணில் மாயை தெரிந்தாலும் கையில் கிடைத்து மறைந்தாலும் வாயில் உமிழ உவர்ந்தாலும் உண்மை உள்ளம் காக்க மறவாதே. கருணை காட்ட முறைத்தாலும் கரத்தை பிடித்து பறித்தாலும் திருடக்கூட நினைத்தாலும் முருகும் வயிற்றை கேட்க மறவாதே. கருணை காட்ட முறைத்தாலும் கரத்தை பிடித்து பறித்தாலும் திருடக்கூட நினைத்தாலும் முருகும் வயிற்றை கேட்க மறவாதே. சினத்து உன்னை உதைத்தாலும் கனம் பண்ண மறுத்தாலும் மனத்தில் உன்னை வெறுத்தாலும் மதிக்கும் பண்பை காட்ட மறவாதே. சினத்து உன்னை உதைத்தாலும் கனம் பண்ண மறுத்தாலும் மனத்தில் உன்னை வெறுத்தாலும் மதிக்கும் பண்பை காட்ட மறவாதே. பாசம் கொள்ள பயந்தாலும் பயத்தில் பக்தி முளைத்தாலும் பாரம் குறைய உடைத்தாலும் உறக்கும் உறவை வளர்க்க மறவாதே. பாசம் கொள்ள பயந்தாலும் பயத்தில் பக்தி முளைத்தாலும் பாரம் குறைய உடைத்தாலும் உறக்கும் உறவை வளர்க்க மறவாதே. மடியில் விழுந்து அழுதாலும் மண்ணில் புரண்டு படுத்தாலும் மதிப்பு இழந்து போனாலும் மலர்க்கும் துணையின் முகத்தை மறவாதே. மடியில் விழுந்து அழுதாலும் மண்ணில் புரண்டு படுத்தாலும் மதிப்பு இழந்து போனாலும் மலர்க்கும் துணையின் முகத்தை மறவாதே. இச்சை கொண்டு வாழ்ந்தாலும் இனிய சாகாவரம் பெற்றாலும் இன்பம் எங்கும் சூழ்ந்தாலும் ஈசன் அன்பை என்றும் மறவாதே. இச்சை கொண்டு வாழ்ந்தாலும் இனிய சாகாவரம் பெற்றாலும் இன்பம் எங்கும் சூழ்ந்தாலும் ஈசன் அன்பை என்றும் மறவாதே. நன்றி. வாழ்க வளமுடன்.
வாரம் ஓர் பலம் வழங்குபவர் எம் பரதராஜன் அவர்கள்.
வாரவலம். இந்திய சுதந்திர தினம் கடந்த 15ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. இந்திய சுதந்திரத்துக்காக போராடிய வ.உ. சிதம்பரனார் அவர்கள் பற்றிய குறிப்பை தமிழக இலக்கிய நண்பர் ஜீவபாரதி முகநூலில் பதிவு செய்திருந்தார். அதிலிருந்து சில பகுதிகளை இங்கு தருவது இன்றைய எமது காலத்துக்கு பொருத்தமென்று நினைக்கின்றேன். கப்பலோட்டிய தமிழன் திரைப்படத்தை தயாரித்து இயக்கிய பி ஆர் பந்துலு சென்னை தாம்பரத்தில் இந்த படம் ஓடும் தியேட்டருக்கு 1961 ஆண்டு டிசம்பரில் ஒரு நாள் லக்கிய பேராசான் ஜீவாவையும் அவருடைய குடும்பத்தாரையும் அழைத்து சென்றிருக்கின்றார். படத்தை பார்த்துக் கொண்டிருந்த இலக்கிய பேராசான் ஜீவா தேம்பி தேம்பி அழுதிருக்கின்றார். இலக்கிய பேராசான் ஜீவாவோடு இந்த படத்தை பார்த்த அவருடைய மகள் டாக்டர் உமாதேவி, அப்பா இப்படி அழுததை நான் பார்த்ததில்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இதன் பின் தாமரை 1963 டிசம்பர் இதழில் கப்பலோட்டிய தமிழன் திரைப்படம் பற்றி இலக்கிய பேராசான் ஜீவா எழுதிய தலையங்கம் வந்திருக்கிறது. அந்த தலையங்கம் வருமாறு: கப்பலோட்டிய தமிழர் செக்கிழுத்த செம்மல் செந்தமிழ் செல்வர் வ.உ. சிதம்பரனார் தமிழ்நாட்டிலே தேசிய விடுதலை இயக்கத்துக்கு வித்திட்ட வீர புருஷர்களில் முக்கியமானவர். வடக்கே திலகரும் விபின் பாலச்சந்தரும் சுதந்திர இயக்கத்தை பெரு நெருப்பை எரிமூட்டிக் கொண்டிருந்த வேளையில் இங்கே தமிழகத்தில் அதே பெரும் பணியை அறம் திறனோடு ஆற்றியவர் நமது வ.உ.சி. தமிழ் மண்ணில் சுதேசி இயக்கம் நுங்கும் நெறியோடு பொங்கும் நதி போல ஓங்கி வளர துணையிருந்தவர் சிதம்பரனார். அது மட்டுமல்ல, வாவுசி தொழிலாளர் விவசாய வர்க்கத்தின் தோன்றா துணைவர், அவர்களது நல உரிமை காவலர். அவர் தலைமை தாங்கிய நடத்திய தூத்துக்குடி மில் தொழிலாளர் போராட்டம் வரலாற்று புகழ் படித்ததாகும். இன்னும் வாவுசி தமிழகத்தின் அரசியல் தலைவர் மட்டுமல்ல, செந்தமிழ் வித்தகர், பதிப்பாசிரியர், உரை ஆசிரியர், நூலாசிரியர், மொழிபெயர்ப்பாளர், தத்துவ ஞானி, ஆசிரிய மனிதத்துவ ஆசிரியர் என்ற நிலைகளில் நின்று இணையற்ற இலக்கிய பணிபுரிந்தவர். இத்தகைய ஒரு ஒப்பற்ற தேச பக்தரின் தமிழ் பெரியாரின் வீர வரலாறு திரைப்படமாக வந்திருக்கின்றதென்றால் அது ஒரு புதிய முயற்சி, போற்றத்தக்க துணிகர முயற்சி என்றே சொல்ல வேண்டும். இத்தகையதோர் நன் முயற்சியில் முன்னின்று ஈடுபட்ட கலைஞர் சிவாஜி கணேசனையும் இயக்குனர் பந்துலுவையும் பெரிதும் பாராட்ட வேண்டும். அதிலும் இந்த தலைமுறை காலத்திலேயே வாழ்ந்த ஒருவரின் வாழ்க்கை வரலாற்றை அவருடன் நெருங்கி பழகியவர்கள் பலர் இன்னும் உயிரோடு இருக்கும் நிலையில் சித்தரிப்பதென்றால் அதில் பல சிரமங்கள் இருக்கின்றன. மற்ற கதைகளைப் போல நினைத்தபடியெல்லாம் கற்பனை சம்பவங்களை புகுத்தி பாமரத்தன்மையோடு அதனை உருவாக்க முடியாது. அதற்கு பதிலாக கத்திமனையில் நடப்பது போல உண்மை நிகழ்ச்சிகளில் இருந்தும் சிறிதும் பிறழாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட கஷ்டங்கள் பல இருந்த போதிலும் அவற்றை வெற்றிகரமாக சமாளித்து அப்பழுக்கற்ற தேசபக்தர் ஒருவரின் வீரஞ்செறிந்த வரலாற்றை திரைப்படம் ஆக்கியது ஒரு மாபெரும் சாதனை என்பதில் சந்தேகமில்லை. தமிழகம் இத்தகைய ஒரு அரும் முயற்சியை பெரிதும் பாராட்டி போற்றி ஆதரிக்க கடமைப்பட்டிருக்கிறது. ஆனால் நமது மக்களை பிடித்த துரதிர்ஷ்டம் என்று தமிழ்நாட்டில் நல்ல முயற்சிகளுக்கு போதிய ஆதரவு இல்லை. தமிழர்களின் உள்ளங்களிலும் இல்லை, இல்லங்களிலும் இல்லை. உன்னத இலக்கியங்கள் இன்று ஒதுக்கி தள்ளப்பட்டு புறக்கணிக்கப்படுகின்றன. நல்ல கருத்துள்ள நூல்களுக்கோ பத்திரிகைகளுக்கோ மார்க்கெட்டில் மவுசு இல்லை. அவற்றின் இடத்தை ஆபாச நூல்களும் பத்திரிகைகளும் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றன. பாலுணர்ச்சியை தூண்டும் மஞ்சள் இலக்கியம் கொடிகட்டி பறக்கிறது. தமிழ் மக்களில் ஒரு கணிசமான பகுதியினரின் ரசிகத்தன்மை அடிமட்டத்துக்கும் கீழே தாழ்ந்து விட்டது என்று இந்த ஆசிரிய தலையங்கம் தொடர்கிறது. மேலும் இந்த குறிப்பில் எழுதியிருக்கின்ற திரு ஜீவபாரதி, கப்பலோட்டிய தமிழன் திரைப்படத்தை தமிழர்கள் தோல்வி படமாக்கினர், அதனால் வி ஆர் பந்துலு கடனாளியானார். கடனில் இருந்து விடுபட வி ஆர் பந்துலு எம்ஜிஆரை நாட வேண்டியதாயிற்று. இலக்கிய பேராசான் ஜீவா பயந்துவது போல் நச்சு கருத்துக்கள் கொண்ட படங்கள் தமிழர்கள் இருகரமேந்தி வரவேற்கின்றனர். இதன் உச்சக்கட்டமாக தங்களை ஆள்வதற்கு கூட தமிழர்கள் திரைத்துறையிலிருந்துதான் ஆட்களை தேடினர். இதன் விளைவு நாடும் வீடும் குட்டிச்சுவராகின. கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரனாரின் வாரிசுகள் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கின்றனர் என்ற செய்தியும் வருகிறது. அதே நேரத்தில் வங்கி பணத்தை கொள்ளையடித்தவர்கள் வெளிநாட்டில் வசதியாக வாழ்கின்றார்கள் என்ற செய்தியும் நாளிதழ்களில் வந்து கொண்டிருக்கின்றது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? பாரதி கேட்டது ஆனந்த சுதந்திரத்தை, ஆனால் நமக்கு கிடைத்ததோ ஆகஸ்ட் சுதந்திரம் என்ற சுதந்திரனால். கே ஜீவபாரதி அந்த குறிப்பில் அப்படி எழுதுகின்றார். இது இன்றைய வாரவிளம்.
தமிழர்களின் பாரம்பரிய கலைகளில் ஒன்றான பரதநாட்டியம் பற்றி உங்களுக்கு விளக்குகிறார் திருமதி லட்சுமி ஐயர் அவர்கள்.
பரதநாட்டியம் என்ற சொல் வழக்கு பிற்காலத்தில் வந்தது, ஆனால் இக்கலை வடிவம் மிகவும் பழமையானது. பழந்தமிழ் மக்கள் இக்கலை வடிவத்தை கூத்து என்று அழைத்தனர். ஆடல், நாட்டியம், நாடகம் என்றும் அழைத்தனர். இதை பற்றி சங்க இலக்கியங்களில் பல குறிப்புகள் உள்ளன. கூத்து கலையை வாழ்க்கை தொழிலாக கொண்டவர் கூத்தர். இவர் ஆடி பாடி அபிநயங்கள் செய்து பழந்தமிழ் மன்னரையும் மக்களையும் மகிழ்வித்தனர். பரிசாக பொன்னும் பொருளும் பெற்று வாழ்ந்தனர். இவர்களது வாழ்க்கையை பற்றி சங்க இலக்கியங்கள் தெரிவிக்கின்றன. புராணவில் ரீதியாக பரத முனிவரால் உண்டாக்கப்பட்டதாகவும் அதனாலேயே பரதம் என்று பெயர் பெற்றதாகவும் கூறுவர். அதே வேளையில் பரதம் என்ற சொல் பா என்றால் பாவம், ரா என்றால் ராகம், தா என்றால் தாளம் என்ற மூன்றையும் குறித்து நிற்பதாகவும் கூறப்படுகிறது. இதில் பாவம் உணர்ச்சியையும் ராகம் இசையையும் குறிக்கும். இவற்றுடன் தாளம் சேர்ந்த நடனம்தான் பரதநாட்டியம். வரலாற்று நோக்கில் இக்கலை வடிவம் 2000 ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தில் உருவாகியது. கூத்து, ஆடல், நாட்டியம், சின்னமேளம், சதிர் என பல பெயர்களால் இக்கலை வடிவம் அழைக்கப்படுகிறது. ஏறக்குறைய 70 ஆண்டுகளாக இது பரதநாட்டியம் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. இந்த நடனத்தை ஆடுபவர்கள் பெரும்பான்மையோர் பெண்களே என்றாலும் ஆண்களும் இதனை ஆடுவதுண்டு. சைவ சமயத்தவர்களின் முழு முதற் கடவுளான சிவன் கூட நடராஜர் வடிவில் இந்த நடனத்தை ஆடியபடி சித்தரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. சிவபெருமான் ஆடும் நடனம் தாண்டவம் என்று சொல்லப்படுகிறது. மகிழ்ச்சியின் உச்சத்தில் அவர் ஆடும் நடனம் ஆனந்த தாண்டவம் என்றும், அழிக்கும் கடவுளாக அவர் ஆடும் நடனம் ருத்ர தாண்டவம் என்றும் அழைக்கப்படுகிறது. மென்மையான அசைவுகள் மற்றும் பதங்களுடன் பார்வதி ஆடும் நடனம் லாஸ்யா என்று அழைக்கப்படுகிறது. 64 கலைகளில் ஒன்றாக கருதப்படும் பரதக்கலை பாரத நாட்டின் தெய்வீக கலையாக போற்றப்படுகிறது. காரணம், ஆரம்ப கால மக்கள் அதிக துயரத்தில் ஆழ்ந்து கிடந்தனர். இந்நிலை மாறி எங்கும் இன்பம் உண்டாகும் வண்ணம் அனைவரும் புரிந்து கொள்ளுமாறு 4 வேதங்களில் இருந்து ஒரு பொழுதுபோக்கை உருவாக்குமாறு இந்திரன் பிரம்மாவை வேண்டிக் கொண்டார். இதற்கமைய ரிக்வேதத்தில் இருந்து நாட்டியத்தையும், யஜுர்வேதத்தில் இருந்து அபிநயத்தையும், சாமவேதத்தில் இருந்து இசையையும், அதர்வ வேதத்தில் இருந்து ரசத்தினையும் தொகுத்து 5 வேதமாக நடனக்கலையை படைத்தார். பிரம்மா தான் படைத்த நாட்டியக்கலையை முதலில் பரத முனிவருக்கு கற்பித்தார். இதனை பரதர் காந்தவர்கள் மற்றும் அப்சரஸ் பெண்களுக்கு கற்றுக் கொடுத்தார். பின்னர் கைலாயங்கிரியில் சிவபெருமான் முன்னிலையில் இப்பெண்கள் ஆடி காட்டினர். இதனைக் கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் தான் இயற்றிய நர்த்தனத்தை நினைவு கூர்ந்து தண்டு முனிவரை அழைத்து அதனை பரத முனிவருக்கு கற்றுக் கொடுக்கும்படி கூறினார். தண்டு முனிவரால் இதை எடுத்து சொல்லப்பட்டமையால் இது தாண்டவம் என்று பெயர் பெற்றது. பார்வதி தேவி லாஸ்யம் என்று நடனத்தினை பாண்டனின் மகளுக்கும் அனிருத்ரின் மனைவியான உசைக்கும் கற்றுக் கொடுத்தார். உசை இதனை துவாரகையில் உள்ள இடைச்சேரி பெண்களுக்கு
உலக வளம். இத்தாலியின் ஜெனோவா நகரில் பாலம் இடிந்து 35 பேர் மரணம், மேலும் பலர் படுகாயம். இறப்பு தொகை மேலும் உயரும். மோப்ப நாய்கள் இடிபாடுகளுக்கு இடையில் தேடுகின்றன. 500 பேர் வரை வீடுகளை இழந்தனர். இத்தாலியில் இன்று கோடைகால விடுமுறை ஆரம்பம். வாகன நெரிசல் கழுத்தை நெரிக்கின்றது. இத்தகைய தருணத்தில் இடிந்திருக்கின்றது பாலம். பிரான்சுக்கு செல்லும் பிரதான சாலையில் குழப்பம் இதனால் ஏற்பட்டிருக்கின்றது. கண்கண்ட சாட்சிகள் கூறும் பொழுது திடீரென பாலம் குத்தாக விழுந்து சரிந்ததாக கூறுகின்றார்கள். பலத்த சத்தத்துடன் 1000 தொன் எடையுள்ள கொங்கிரீட் கற்கள் கீழே விழுந்தன. உயிரிழப்புகளை இதனால் ஏற்படுத்தின. பாலத்துக்கு அருகாக பல வீடுகளும் ஒரு தொழிற்சாலையும் உள்ளது. அப்பகுதியின் இயல்பு வாழ்க்கை முற்றாக சம்பிதமடைந்து கிடக்கின்றது. அப்பகுதியில் மழை ஒழுங்கற்ற காலநிலை போன்றன பாலத்தை கனத்த ஈரமாக ஓங்கி வழுத்த மின்னல் அடியுடன் மின்னல் அடியும் சேர பராமரிப்பட்டு கிடந்த பாலம் சரிந்து வீழ்ந்தது என்று கருதப்படுகின்றது. இந்த பாலத்தினுடைய கட்டமைப்புகள் காலாவதி ஆகிவிட்டன என்று 2015 ஆண்டிலேயே அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டாலும் பாலத்திற்கு மேல் மை பூசப்பட்டதே அல்லாமல் பாலத்தின் கட்டமைப்பை பாதுகாப்ப அரசு எந்த விதமான நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என்றும், இத்தாலியில் ஓடும் தெருக்களுக்கு பல்வேறு வரிகள் விதிக்கப்படுகின்ற காரணத்தினால் வருடந்தோறும் 7 பில்லியன் யூரோக்களை இத்தாலி உழைத்து வருகின்றது என்றும், அந்த பணத்தில் இந்த பாலத்தை திருத்தியிருக்க தவறியது குற்றம் என்றும் பலர் கூறுகின்றார்கள். இந்த விபத்துக்கு பாலத்தை பராமரிக்க பணம் ஒதுக்காத முன்னைய ஊழல் அரசுகளே பொறுப்பென்று இத்தாலியினுடைய 5 அணி கூறுகின்றது. நேற்று பகல் 11:30 பாலம் இடிந்திருக்கின்றது. நேற்று முழுவதும் 300 வரையான மீட்பு பணியாளர்கள், 100 ஆம்புலன்ஸ் வண்டிகள், பாதுகாப்பு வாகனங்கள், உலங்கு வானூர்திகள் மீட்பு பணியில் ஈடுபட்டன. தொடர்கிறது தேடுதல் வேட்டையும் காரணங்களும். இந்த ஆண்டு ஐரோப்பாவிலும் உலகத்தின் பல நாடுகளிலும் நிலவிய வளமைக்கு மாறான கடும் வெப்பம் இத்தோடு போய்விட்டது அப்பாடி என்று வியர்வையை வழித்தறிய முடியுமா? முடியாது என்கின்றார்கள் நிபுணர்கள். மேலும் 4 புவி மோசமான வெப்பமும் வறட்சியும் அடையப் போகிறது என்று பிரான்சிய பிரஸ்ட் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். இதை பிரித்தானிய விஞ்ஞானிகளும் ஆமோதித்திருக்கின்றார்கள். 2018 முதல் 2022 வரை இயல்புக்கு முரணான வெப்பம் பூமி பந்தை கடலை போல வறுத்தெடுக்க போகிறது என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். இந்த ஆண்டு கடும் வெப்பம் ஆரம்பிக்க முன்னரே அவர்கள் இக்கருத்தை வலியுறுத்தி இருந்தது தெரிந்ததே. இந்த வெப்பம் காடறிவு, மரணங்கள் போன்ற நெருக்குவாரங்களில் இருந்து தப்பி பிழைத்து பூமி பந்து வெளியே பாய 2023 வரை தீமிதிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஒருபுறம் தணல், மறுபுறம் இடிமுழக்க பாறை, மறுபுறம் மின்னல்களின் சாட்டையடியால் பாலங்களை உடைய நெருப்புச் கட்டி ஏந்திய பூமியின் பயணம் தொடரும் என்பதை இதை விளங்குவதற்கான உதாரணமாக கூற முடிகின்றது. அவ்வளவு மட்டுமா? இல்லை, கடும் வெப்பம் காரணமாக பனிமலைகள் உருகியோட 72 வருடங்களாக பனிக்குள் மறைந்து கிடந்த விமானம் ஒன்று சுவிட்சர்லாந்தின் அல்ப்ஸ் மலைப்பகுதியில் இப்பொழுது வெளிப்பட்டிருக்கின்றது. இந்த விமானம் அமெரிக்காவிற்கு சொந்தமானது. 18 நவம்பர் மாதம் 1946 ஆண்டு காணாமல் போய் பனிக்குள் மறைந்த C-53 ஸ்கை ட்ரூப்பர் என்கின்ற விமானமாகும். இதில் 5 பேர் பயணித்து மீட்கப்பட்டனர். மோசமான பனி புயலில் சிக்கி விமானம் இந்த விபத்தை சந்தித்ததாக கூறப்பட்டது. 1864 ஆண்டுக்கு பின்னர் 35 வகை பரனைட் வெப்பத்தை அல்ப்ஸ் மலையினுடைய பனிப்பாலங்கள் சந்தித்துள்ளன. புவியை ஆட்கொள்ளப் போகும் உயர் வெப்பம் காரணமாக சுவிஸ் பகுதியில் உள்ள அல்ப்ஸ் மலையினுடைய கண்ணாடி பனிப்பாறைகள் எதிர்வரும் 2050 முற்றாகவே கரைந்தோடிவிடும் என்று விஞ்ஞானிகள் எச்சரித்திருக்கின்றார்கள். அமெரிக்க அதிபரின் உதவியாளராக இருந்து பதவி விலத்தப்பட்ட 44 வயதுடைய ஆப்ரோ அமெரிக்க பெண்மணி ஒமரேசா மெனிட்டுவெல்ட் நியூமேனினுடைய புத்தகம் நேற்று வெளியானது. அமெரிக்க அதிபர் மூளை பிழைத்த மாறாட்டக்காரர் என்ற பொருள்பட எழுதப்பட்ட இந்த புத்தகம் சர்வதேச வெளியில் முன்னைய புத்தகங்களை விட பலத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது. புத்தகம் வெளியானதும் இப்பெண்மணியை ஒரு நாய் என்று அதிபர் திட்டியதாக பத்திரிகை ஒன்று எழுதியிருக்கின்றது. புத்தகம் சொல்லும் அதிர்ச்சி செய்திகள் என்ன? அமெரிக்க அதிபரனுடைய மனைவி மெலனியா ட்ரம்ப் எப்பொழுது அவருடைய அதிபர் பதவி முடியும் என்று வினாடிகளை எண்ணிக்கொண்டிருக்கின்றார். மேலும் அதிபர் பெண்கள் பற்றி மிக மட்டமான எண்ணம் கொண்டவர், துவேச போக்குடையவர், அமெரிக்காவில் தடை செய்யப்பட்ட நீக்ரோ என்ற வார்த்தையையும் உச்சரித்துள்ளார், அதற்கும் ஆதாரம் உள்ளது என்கின்றார். வெள்ளை மாளிகைக்குள் எத்தகைய சீத்துவக்கேடுகள் நிலவுகின்றன என்பதை முன்னைய புத்தகங்களும் விவரித்தாலும் இப்புத்தகம் ஒருபடி மேலே சென்று விவரித்திருக்கின்றது. இது குறித்து AP செய்தி ஸ்தாபனம் மேலும் சில கேள்விகளை கேட்டபொழுது எழுத்தாளர் பதிலளிக்க மறுத்துவிட்டார். கடந்த டிசம்பர் மாதம் அரச வாகனத்தை தனிப்பட்ட தேவைக்காக பயன்படுத்தினார் என்று இப்பெண்மணி வெள்ளை மாளிகையிலிருந்து பதவி விலத்தப்பட்டிருந்தார். அப்போது கோபமடைந்து அதிபர் காரியாலயத்துக்குள் நுழைந்ததாகவும் அதிபரின் சீக்ரெட் சர்வீஸ் போலீசார் தன்னை தடுத்து விட்டதாகவும் கூறுகின்றார். அதேவேளை இந்த பெண்மணி உயர் பதவியில் இருந்தவர், இரகசிய காப்பு பிரமாணமும் ஏற்கனவே செய்து கொண்டவர். பதவி விலகினாலும் இரகசியங்களை காத்திருக்க வேண்டும் என்றும் சில கருத்துக்கள் வெளியாகி இருக்கின்றன. வெள்ளை மாளிகை இவருடைய கருத்தை மறுத்துள்ளது. மெலனியா ட்ரம்புடன் இப்பெண்மணி அதிகம் பழகியவர் அல்ல என்றும் சுட்டிக்காட்டியிருக்கின்றது. எப்படியோ அதிபர் பதவிக்கு டொனால்ட் ட்ரம்ப் அடியோடு தகுதியற்றவர் என்பதை வலியுறுத்தும் இந்த புத்தகத்தை எழுதியமைக்காக இப்பெண்மணிக்கு கிடைத்த பணம் $1 மில்லியன் அமெரிக்கன் டாலர்களாகும். சர்வதேச கணினி தொழில்நுட்ப பகாசுர நிறுவனமான இன்டெல் டென்மார்க்கில் இருந்த தன் கிளை நிறுவனத்திற்கு மூடு விழா நடத்தப் போவதாக அறிவித்திருக்கின்றது. இதனால் 200 உயர் தொழில்நுட்பவியலாளர்கள் வேலை இழக்கின்றார்கள். இந்த நிறுவனம் டென்மார்க்கினுடைய ஒல்போ நகரத்தில் ஒல்போ பல்கலைக்கழகத்துக்கு அருகாமையில் அமைந்திருக்கின்றது. இதனால் பல்கலைக்கழகத்தினுடைய கணினி நிபுணர்களும் இங்கு பயிற்சி எடுக்க வழிபிறந்தது. இப்பொழுது அதற்கும் இடிவிழுந்திருக்கின்றது. இந்த ஆண்டு இறுதியுடன் மூடப்படுகின்றது. இங்கு செய்யப்பட்ட பணிகளை உலகத்தின் மற்ற பாகங்களுக்கு பிரித்தளித்து இங்குள்ள செயலில் இருந்து தப்பித்துக் கொள்கிறது நிறுவனம். இன்டெல் கணினி உபகரண உற்பத்தி நிறுவனத்தின் தலைமை காரியாலயம் அமெரிக்காவில் இருக்கின்றது. உலகம் முழுவதும் பல இடங்களில் இதற்கு கிளைகள் உள்ளன. சென்ற ஆண்டு மொத்த வருமானமாக 600 பில்லியன் குரோனர்களை உழைத்து கொட்டியிருக்கின்றது. மூடுவதற்கு காரணம் என்ன? இன்டெல் நிறுவனம் மேலும் ஆழமாக சென்று பதில் உரைக்க மறுத்துவிட்டது. உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசேத்துறை.
நன்றி நேயர்களே, இத்துடன் இன்றைய சங்கநாத நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றது. இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்த அன்பர்களுடன் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் திரு அற்புத சிங்கம் அவர்களோடு நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பன் சாஜே குமார். வாழ்க வளமுடன்.